கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 34 அத்தியாயம். மறந்துவிடு இன்பவள்ளி. வானதி படுத்திருந்த மஞ்சத்தாரையே இன்பவள்ளி மெல்ல நடந்து வந்தாள். இன்பவள்ளியை முன்பே வானதிக்கு தெரியும். ஆனால் தன் இதயம் கவர்ந்த இளவரசரின் அன்புக்கு பாத்திரமானவள் என்று அவளுக்கு முன்பு தெரியாது. முல்லைத்தீவின் மோகனாங்கி என்பது இப்போது தெரியும், முன்பு தெரியாது. இப்போது அவள் அறிந்தது கடல் கடந்து வந்த அந்த குமரியை தேடி இளவரசர் சென்றார் என்பதுதான். அவளுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? சிறந்த நாட்டியமாடும் அவள் கலைத்துறமையில் இளவரசர் மனத்தை பறிகொடுத்தாரா, அல்லது அவள் அழகு வடிவத்தில் இதயத்தை நெகிழ விட்டாரா? வானதிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள்தானே மாமல்லபுரத்து கடற்கரையிலிருந்து இன்பவள்ளியை தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்தாள். அவளை அழைத்து வராமல் இருந்திருந்தால் இளவரசரின் கண்களில் அவள் தென்பட்டிருக்க மாட்டாள். தென்படாது இருந்திருந்தால் இளவரசருக்கு மீண்டும் பழைய நினைவு வந்திருக்காது. வானதி பெருமூச்சு விட்டாள். பெருமூச்சு அவள் உடலை சிலிர்க்க செய்தது. அவள் விழிகள் இங்கும் அங்கும் மீன் போல் நீந்தாமல் நாரை போல் தவம் செய்தன. இன்பவள்ளி வருகின்றாள், இங்கு ஏன் வருகின்றாள், ஏன் ஏன் என்று உரக்க கத்த வேண்டும் போல் இருந்தது. இன்பவள்ளி நெருங்கி வந்து கொண்டிருந்தாள். கால் தண்டை ஒலி எழுப்பியது. அந்த கூடத்து மேல் விதானத்து அழகை அவள் கவனிக்கவில்லை. பளபளவென்று மின்னும் மர தூண்களை அவள் ஏறெடுத்து பார்க்கவில்லை. சுற்று சுவர்களிலே வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டிருப்பதையும் காணவில்லை. தரையிலே விசித்திர கோலங்கள் போடப்பட்டிருப்பதும் அவள் கண்களில் படவில்லை. அவள் இளவரசி வானதியை அறிவாள். சோழ நாட்டு இளவரசர் வருங்கால மன்னர் கரம் பிடித்த அந்த பாக்கியசாலியை நினைக்கும் போது எல்லாம் இன்பவள்ளியின் இதயம் நிறைவு பெறும். வானதி தேவி முற்பிறவியில் பெரும் புண்ணியம் செய்திருப்பாள். அதனால் தான் இளவரசரின் அன்புக்கு பாத்திரமானாள். அவருக்கு மாலையிட்டாள். இதோ அழகு குழந்தையையும் பெற்றெடுத்து விட்டாள். இதைவிட இந்த உலகில் வேறு உயர்ந்த இன்பம் என்ன தேவை இருக்கிறது? அத்தகைய பாக்கியவதியை ஒருமுறை வானதி தேவியை சந்தித்துவிட்டு செல்லலாம் என்று இன்பவள்ளி வந்தாள். தஞ்சை மாநகர் வந்த பிறகுதான் நந்திபுரத்து கோலாகலம் இன்பவள்ளிக்கு தெரிய வந்தது. இன்பவள்ளியும் ஓவியர் வாகீசனும் முதியவரும் அஜந்தா யாத்திரைக்கு வேண்டிய ஏற்பாடுகளோடு தஞ்சைக்கு வந்தடைந்தனர். அங்கே அருண்மொழி இல்லாததோடு அனைவரும் நந்திபுரம் சென்றிருக்கும் செய்தி அறிந்தவுடன் அங்கே செல்வதா, தஞ்சையிலேயே தங்கியிருப்பதா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது இன்பவள்ளி நந்திபுரம் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினாள். வாகீசனும் முதியவரும் அந்த நகரத்தில் காண வேண்டியவர்களை காண்பதற்காக சிற்ப சித்திரத்தில் ஆலோசனை செய்ய வேண்டியதற்காகவும் தஞ்சையிலே தங்கினர். தஞ்சையில் நின்று நந்திபுரம் செல்ல மக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக நந்திபுரம் நோக்கி சென்றடைந்தாள் இன்பவள்ளி. இன்பவள்ளி வந்தபோது மாளிகையில் வானதி தனியே இருந்தாள். இன்பவள்ளி ஏன் வருகின்றாள்? இங்கே இளவரசரை சந்திக்க வந்துவிட்டாளா என்று வானதி எண்ணினாள். இங்கே சந்தித்து இளவரசரின் மனத்தை மாற்றி விடுவாளோ? யார் யார் என்று வானதியின் உதடுகள் முணுமுணுத்தன. இன்பவள்ளி மெல்ல வானதியின் இருப்பிடம் அணுகினாள். ஒரு கணம் அவளை இமைக்காமல் பார்த்துவாறு நின்ற பிறகு கைகளை கூப்பி, தேவி என்னை தெரியவில்லையா? நான் தான் அபாகியவதி இன்பவள்ளி என்றாள். அபாகியவதி அபாகியவதி இன்பவள்ளி அபாகியவதியா? ஏன் இப்படி சொல்கின்றாள்? சகல பாக்கியமும் கொண்டு திகழும் அவள் ஏன் இப்படி சொல்கின்றாள்? வானதி இமை கூட்டாமல் இன்பவள்ளியை நோக்கினாள். முகத்தில் பாய்ந்திருந்த ரத்தம் எல்லாம் சற்றென்று சுண்டிவிட்டது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. விழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவது போல் தோன்றின. வானதி ஏதும் பேசாமல் தன்னையே விழித்து நோக்குவதை கண்ட இன்பவள்ளி தன்னை அடையாளம் கண்டுகொள்ளாமல் தான் இளவரசி வானதி தேவி அப்படி திகைக்கின்றாள் என்று நினைத்து, தேவி என்னை தெரியவில்லையா? மாமல்லபுரத்து கடற்கரையிலே வெண்மதியை நோக்கி மனக்கோட்டை கட்டி அம்புலியை பிடித்து விடுபவள் போல் ஆடிக்கொண்டிருந்தனே, தாங்களும் இளைய பிராட்டியும் வந்தீர்கள். எனக்கும் அன்பு ஆதரவு அப்போது தேவையாக இருந்தது. தங்களோடு காஞ்சி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தி, தேவி இப்போது கூட என்னை தெரியவில்லையா தங்களுக்கு என்றாள். வானதிக்கு பழைய சம்பவங்கள் மெல்ல நினைவுக்கு வந்தன. காஞ்சி மாளிகை அவள் கண் எதிரே தோன்றியது. இளைய பிராட்டியின் மனத்துயர் தீர்ப்பதற்காக அங்கே வந்து தங்கியவளுக்கு கடல் கடந்து சென்றிருந்த அவள் நாயகன் அருண்மொழியை பற்றி தெரியாதிருந்தது. இளவரசரை நன்றாக அறிந்த இன்பவள்ளி அருகேயே இருந்திருக்கின்றாள். அவள் இளவரசரோடு பழகிய செய்தி வானதிக்கு தெரியாது. என்ன ஆச்சரியம், இன்பவள்ளி அந்த மாளிகையில் இருக்கும் போதே அருண்மொழி மாறுவேடத்தில் வந்துவிட்டார். சீனத்து வணிகர் வேடத்தில் வந்தார். தான் கடல் கடந்து பல நாடுகளுக்கு சென்று வந்ததை பற்றி கதை கதையாக கூறினார். அந்த மாளிகையில் 3-4 நாட்கள் தங்கிய அந்த இரவின் இன்ப நினைவுகள் வானதிக்கு இப்போது சுவைத்தன. அந்த நாள் இனி இப்போது வரப்போகிறது. அழகிய மகவை பரிசாக அளித்த அந்த இனிய சுப வேளை இனி மீண்டும் திரும்பி வரப்போகிறதா? பிரிந்தவர் கூடினால் இனி பேசவும் வேண்டுமா என்று அவரோடு பேசாமல் இருந்து விட்டோமே, எவ்வளவோ அவரை கேட்டிருக்கலாமே. அவர் காஞ்சி மாளிகையிலிருந்து புறப்பட்டார். நாமும் தான் உடனே புறப்பட்டு விட்டோம். அதற்கு பிறகு இளவரசரை சந்திக்க வாய்ப்பு ஏற்படவில்லை. ஆனால் இன்பவள்ளி இதோ இந்த நாட்டிய பெண் அவரை சந்திக்கிறாள். அத்தகைய பாக்கியம் பெற்றவள் ஏன் தன்னை அபாக்கியவதி என்று கூறிக்கொள்கின்றாள். எனக்காக கூறப்படும் பாசாங்க சொற்களா? இவள் மிகவும் பொல்லாதவளாக இருப்பாள் போலிருக்கிறதே. தன்னையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டு ஏதும் பேசாது இருந்த வானத்தியை நோக்கி மேலும் பேசினாள் இன்பவள்ளி. நாம் அனைவரும் அப்போது தஞ்சைக்கு புறப்பட்டு விட்டோம் என்று நினைக்கின்றேன். தங்களுக்கும் இளைய பிராட்டியாருக்கும் என் இசையின் மீதும் நாட்டியத்தின் மீதும் மிகவும் ஆசை ஏற்பட்டது என்று நினைக்கின்றேன். அங்கெல்லாம் தங்களை சந்தித்து பேச என்னால் முடியவில்லை. தஞ்சைக்கு இளவரசர் திரும்பி வருகின்றார் எனும் செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. மாளிகையிலும் எதிர்ப்பு அப்போது எனக்கு ஏதும் தோன்றவில்லை. மாளிகை மேல் மடத்திலே மற்றவர்களோடு நின்று கோலாகலமாக வரவேற்பை பார்த்துக் கொண்டிருக்கும் போது நான் மிகவும் பரபரப்படைந்தேன். எதற்காக இவற்றையெல்லாம் தங்களிடம் கூறுகின்றேன்? நான் அதற்காகவா இங்கு வந்தேன்? தங்களை நேரே கண்டு விடைபெற்று போக வந்தேன். என்னை தங்களுக்கு நினைவில்லையோ என்று தான் ஏதோ பழைய கதைகளை சொல்ல தொடங்கினேன் என்று கூறி நிறுத்தினாள். வானதிக்கு அவள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. இவ்வளவு நேரம் மௌனமாயிருந்தவள் இப்போது இன்பவள்ளியை நோக்கி, சொல் இன்பவள்ளி, சொல், ஏன் நிறுத்திவிட்டாய்? தஞ்சையில் நடந்த அந்த கோலாகல வரவேற்பை பற்றி சொல். அன்று நான் பூரணமாக அந்த காட்சியை கண்டேனா என்று நினைவில்லை. நீ எங்கே இருந்தாய் என்று கேட்டாள். இன்பவள்ளியின் முகம் அலர்ந்தது. இளவரசி வானதி தேவி உண்மையிலேயே வரவேற்பு வைபவத்தை பற்றி அறிய விரும்புகின்றாள் என்ற உற்சாகத்தோடு கூறத் தொடங்கினாள். தாரை தப்பட்டை ஒளிகளை பற்றி கூறினால், மக்கள் மலர் மாறி தூவியதை கூறினால், அருண்மொழியின் மீது மக்களுக்கு உள்ள ஆர்வம் அவர்கள் முகத்தில் பிரதிபலித்தது என்றும் உற்சாகத்தோடு கூறினாள். யானை அசைந்து வந்த அழகையும் அதன் மீது முழுமதி உதயமாகியதைப் போல் இளவரசர் அமர்ந்திருந்ததையும் விவரித்தாள். அவள் உற்சாகம் கரை புரண்டது. அபிநயத்தோடு ஒவ்வொரு சொல்லையும் அவள் கூறும் போது அவள் முகத்திலே பெரும் ஒளி வீசியது. பட்டத்து யானையில் அமர்வதற்கு அவர் ஒருவருக்குத்தான் தகுதி உண்டு என்பதை தெரிந்து கொண்டேன். ஆனால் அந்த போதில் என் உள்ளத்தில் இருந்த உணர்ச்சிகள் பொங்கின. இதையுமே ஒரு நொடியில் நின்றுவிட்டது போல் தோன்றியது. நான் யாரை தேடி தன்னந்தனியாய் கடல் கடந்து வந்தேனோ அவரை யானையின் மீது கண்டேன். முல்லைத்தீவில் எனக்கு முதல் கை கொடுத்து ஆடியவர் தன்னை ரத்தின வியாபாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார். ரத்தின வியாபாரியா அல்லது அவரை போல சோழ நாட்டு இளவரசர் தோற்றம் உடையவராக இருக்கின்றாரோ என்று நான் கண்களை நன்றாக மலர விழித்து பார்த்தேன். அவரேதான், அவரேதான். விரைவில் திரும்பி வருவதாக என்னிடம் வாக்களித்துவிட்டு ரத்தினக்கல் ஒன்றையும் அன்பின் அடையாளமாக கொடுத்தார். அவரை தேடித்தானே அந்த அடையாளத்தை திருப்பி கொடுக்க வந்தேன். அவர் யானையின் மீது இப்போது வந்தார். பட்டாடை அணிந்திருந்தார். பதக்கமும் மாலையும் பாங்காய் பூண்டிருந்தார். கட்டான உடல் வலிமையை திரண்ட தோள்கள் எடுத்து காட்டின. அவரை என்னால் அதிக நேரம் காண முடியவில்லை. அதற்குள் பலர் என்னை தள்ளி கோலாகலமான அந்த வரவேற்பை பலர் காண முயன்றனர். பெரிய பழுவேட்டரையர் மகள் பஞ்சவன் மாதேவிக்கு இளவரசரை காணுவதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. இன்பவள்ளி சொல்லிக் கொண்டே போகும் போது வானத்தியின் இதயத்தை யாரோ முறுக்குவது போல் இருந்தது. பட்டாடை அணிந்திருந்தார். உடல் வலிமையை திரண்ட தோள்கள் எடுத்து காட்டின எனும் இன்பவள்ளியின் சொற்கள் அவள் செவியில் ரீங்காரமிட்டன. இளவரசரை பற்றி அவள் வர்ணனையின் ஒவ்வொரு சொல்லும் அவள் இதயத்தில் வேதனையை வளர்த்தன. அப்போது வேதனை வானதிக்கு வேண்டியிருந்தது. யானை மீது இருக்கும் இளவரசரின் அங்கலாவண்யம் எப்படி அவ்வளவு தெளிவாக உனக்கு தெரிந்தது என்று வானதி கேட்டாள். இன்பவள்ளிக்கு ஏனோ குதூகலம் பொங்கியது. உடலை குலுக்க உற்சாகம் தெரிவிக்க ஆட வேண்டும் போல் இருந்தது. அது அரசியின் மாளிகை, அங்கே ஆடுவதா? என்றாலும் சிறு குழந்தை போல் தட்டாமாலை சுற்றி, ஆஹா, நான் ரத்தின வியாபாரியின் கம்பீரமான தோற்றத்தை அறிவேன். அவரது அகன்ற தோள்களை அறிவேன். நீள் கரங்களை அறிவேன். அவர் சொற்களில் உள்ள இனிமை, ஆஹா, அது என்னவென்று சொல்வேன். என் பாடலை பாராட்டினார் அவர், என் ஆடலை பாராட்டினார் அவர். ஆனால் திரும்பவும் அவரை பாராட்ட எனக்கு வாய் வரவில்லையே. பேதை இப்போது நினைத்து வேதனைப்படுகின்றேன் என்றார். என்ன நினைத்துக் கொள்கின்றாய் என்று வானந்தி கேட்டவுடன் இன்பவள்ளி பெருமூச்சு விட்டு, என்ன நினைத்துக் கொள்கின்றேன் என்று எதை சொல்வது? எப்படி சொல்வது? முழுமதி காய்ந்த நாளிலே கடற்கரையோரத்தை நானும் அவரும் அமர்ந்திருந்து மௌன மொழியில் கால காலத்து செய்திகளை பேசினோமே, அதை நினைத்துக் கொள்வதா என்று கூறுவதற்குள் வானந்தி இடைமறித்து, ஆமாம் இன்பவள்ளி, நீ மிகவும் நல்ல பெண், ஆடல் அரசி, இசைவாணி. நான் ஒன்று கேட்கின்றேன், நீ ஒழிக்காமல் சொல்வாயா? நான் கேட்கின்றேன் என்று வருத்தமுற்று இங்கிருந்து போய்விடுவாயா என்று கேட்கவும் இன்பவள்ளி குழந்தையைப் போல் நெளிந்து, தேவி, உங்களை பார்க்க வந்தபோது உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் மறுமொழி கூற வேண்டும் எனும் நோக்கத்துடனே தான் வந்தேன். நீங்கள் கேட்பவற்றுக்கு விடை கூறினால் நீங்கள் அதை இளவரசரிடம் கூறுவீர்கள். நானே அவரிடம் நேரடியாக கூற முடியாதவற்றை எல்லாம் உங்களிடம் கூறலாம். கேளுங்கள் தேவி, கேளுங்கள் என்று கூறினாள். வானதி ஒரு கணம் மௌனமாயிருந்தாள். பிறகு, இன்பவள்ளி, முல்லைத்தீவிலே எவ்வளவோ இளம் பெண்கள் இருந்தார்கள் அல்லவா? உன்னை பார்த்தவுடன் இளவரசருக்கு ஏன் அன்பு பிறந்தது? உன்னிடம் அவர் எவ்வாறு பழகினார் என்று கேட்டாள். இப்படி கேட்டுவிட்டாலே தவிர பிறகு ஏன் கேட்டோம் என்று தோன்றியது. இதயம் படபடவென்று அழைத்துக் கொண்டது. இளவரசரை நாம் சந்தேகப்படுகின்றோமோ? இன்பவள்ளி என்ன கூறப்போகின்றாளோ என்ற பயத்தோடு வானதி இன்பவள்ளியை நோக்கினாள். பார்வையிலே பலி ஆட்டின் பரிதாபம் இருந்தது. இளவரசருக்கும் தனக்கும் காதல் இல்லை என்று அவள் சொல்லிவிடக்கூடாதா? இன்பவள்ளி அப்படி சொல்லவில்லை. தேவி, முல்லைத்தீவில் வாழ்ந்த கள்ளம் கபடம் அறியாத பேதை பெண்ணா? ஆனால் தலைவணங்கி பணியாத குணமுள்ளவள். அந்த தீவில் எத்தனையோ இளைஞர்கள் என் விழிகளில் சீற்றத்துக்கு இரையாகி பொசுங்கி இருக்கின்றார்கள். என்னை நெருங்க எவருக்கும் ஒருவித அச்சம்தான். குறவை கூத்திலும் சரி, வேலன் வெறியாட்ட விழாவிலும் சரி, எந்த ஆண்மகனும் என் அருகே வரவே அஞ்சுவர். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.